அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 15 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கையின் வடபகுதிக்கு அந்நிய நாட்டவர் செல்வதற்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன் அனுமதி தேவை என்று இலங்கை ராணுவம் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
இது ராணுவ அடக்குமுறையினுடைய என்ன ஒரு வடிவம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இது முழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். வடமாநிலத்தில் வாழ்கின்ற மக்களை ராணுவத்தினுடைய அடக்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம்.
இலங்கையின் சிறை கைதிகளுக்கு தொலைபேசி வசதிகளை செய்து கொடுப்பதற்கான திட்டத்தை இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் முன்னெடுத்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக இன்றைய பலகணியில், தமிழ்நாட்டின் தப்பாட்டம் இசையா இழிவா என்பதை ஆராயும் பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
இபோலா நோயால் இறந்த லைபீரிய நபரை பராமரித்த இரண்டாவது மருத்துவ அதிகாரிக்கும் அந்த நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவரிடமிருந்து நோய் தொற்றிய இன்னும் ஒரு சாதிக்கு இபோலாவுக்கான சிகிச்சை ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த இரண்டு நோயாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து கவனிப்புகளையும் பெறுவார்கள் என்று டெக்சாஸின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் டேனியல் வர்கா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 75 சுகாதார பணியாளர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஐரோப்பாவில் வங்கி பணியில் உள்ள மூத்த அதிகாரிகள் யாருக்கும் அவர்களது வருடாந்திர ஊதியத்தை விட கூடுதலாக ஊக்கத்தொகை அளிக்கப்படக்கூடாது எனும் ஐரோப்பிய ஒன்றிய விதிகள் இருக்கும் பொழுது பல வங்கிகள் தமது மூத்த அதிகாரிகளுக்கு கூடுதல் படிகள் வழங்குவது விதிகளை மீறிய ஒரு செயல் என்று ஐரோப்பிய வங்கிகளுக்கான ஆணையம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த அளவிலான வாழ்க்கை செலவினங்களை ஈடுகட்டும் வகையில் ஊழியர்களுக்கான இதர கொடுப்பனவுகளை ஏற்றிக் கொடுப்பது என்பது ஊக்கத்தொகைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்சவரம்பை மீறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனும் அந்த ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் ஊதியம் தொடர்பான தமது கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது.
ஹாங்காங் போலீசாரால் கையால் குத்தப்பட்டு காலால் உதைக்கப்பட்டதாக படத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டக்காரரின் சட்டத்தரணி அதிகாரிகள் கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தனது தரப்புக்காரரான கென் சாங் அவர்கள் கடுமையான காயங்களுக்கு உள்ளானதாக கூறுகின்ற சட்டத்தரணி டெனிஸ் குவாக் அவர்கள் அவரை தடுத்து வைத்திருந்த பொழுதும் அவர் தாக்குதல் மீது நடந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதேவேளை பிபிசியின் ஆங்கில மொழி ஒரு இணையதளம் சீனாவங்கிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வேண்டுமென்ற தணிக்கையாக தென்படுவதாக பிபிசி உலக சேவையின் தலைவர் கூறியிருக்கிறார். தனது முன்னாள் காலனித்துவ நாடான ஹாங்காங்கில் ஜனநாயகத்துக்கு பிரிட்டன் துணை நீக்க வேண்டிய அவசியத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் டேவிட் கமன் அவர்கள் மீள வலியுறுத்தியிருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கு தன்னால் முடிந்தவற்றை செய்ய எண்ணியுள்ளதாக நாட்டின் புதிய அதிபரான அஷ்ரப் கனியின் மனைவி ரூலா கனி தெரிவித்துள்ளார்.
I would like to give women out there the courage and the possibility to do something.
ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மேலும் மதிக்கப்பட வேண்டும் எனும் கருத்தை தான் ஊக்குவிக்க விரும்புவதாக அதிபர் மாளிகையில் குடிபுகுழ்ந்து சில நாட்களே ஆன நிலையில் திருமதி ரூலா கனி தெரிவித்துள்ளார். அங்கு தலைவர்களின் மனைவி பொது வாழ்விலிருந்து ஒதுங்கியே இருக்கும் பாரம்பரியத்தில் புதிய அதிபரின் மனைவி எடுத்துள்ள முடிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதலை ஏற்படுத்தியுள்ளது. திருமதி கனி அவர்கள் லெபனான் நாட்டில் கிறிஸ்தவராக பிறந்து அவ்வாறே வாழ்ந்தவர். தனக்கு மதம் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாக இல்லை என்று அவர் கூறுகிறார்.
சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஷியா சிறுபான்மையினருக்கு மேலதிக உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று கோரிய பிரபல மதகுருவான ஷேக் மிர் அல் நிமர் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இவர் சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் அமைதி குழுவை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டில் 2 முன்னர் தடுத்து வைக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் காட்டிஃப் மாவட்டத்தில் வன்முறையை தூண்டியது. அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் சுடப்பட்டு காயமுற்றார். நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு பணிய மறுத்தது மற்றும் ஆயுதம் ஏந்தியது, சவுதி அரேபிய விவகாரங்களில் வெளிநாட்டவர் தலையீட்டை ஆதரித்தது ஆகிய குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருப்பதாக அவரது சகோதரர் கூறுகின்றார்.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரியுள்ள ஒரு பெற்றோருக்கு பிறந்த குழந்தைக்கு அகதி தஞ்சம் பெறுவதற்கு உரிமை இல்லை என்று அந்நாட்டின் மத்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஃபெரேஸ் மையுதீன் எனும் அந்த குழந்தை பிறந்த சூழலை கருத்தில் எடுக்கக்கொண்டாலும் சட்டவிரோதமாகவே கடல் வழியாக அவர் நாட்டுக்குள் வந்தார் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். பசிபிக் தீவான நவ்ருவில் உள்ள ஒரு தடுப்பு முகாமிலிருந்து பிரிஸ்பேனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அவரது தாய் மாற்றப்பட்ட பிறகு குழந்தை பிறந்தது. இது பல குழந்தைகளின் அகதி கோரிக்கையை பாதிக்கும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் வடபகுதிக்கு அந்நிய நாட்டவர் செல்வதற்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன் அனுமதி தேவை என்று இலங்கை ராணுவம் இன்று புதன்கிழமை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வட இலங்கைக்கு செல்கின்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதி பெற்று வர வேண்டும் என்ற புதிய விதிமுறை வவுனியா ஓமந்தை சோதனைச் சாவடியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அங்குள்ள படை அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து வந்து வடபகுதிக்கு செல்ல முயன்ற வெளிநாட்டவர்கள் பலர் முன்னனுமதி இல்லாத காரணத்தினால் கடந்த சில தினங்களாக ஓமந்தை சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல நேர்ந்திருக்கின்றது. இதுகுறித்து இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள் பிபிசிக்கு கருத்து வெளியிடுகையில், வெளிநாட்டு கடவுச்சீட்டுடன் வடபகுதிக்கு பயணம் செய்கின்ற அனைவரும் பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதியை பெற வேண்டும் என தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தோற்கடித்து நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்து வருகின்றோம். இந்த பணிக்கு வெளிநாடுகளும் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களும் ராஜதந்திரிகளும் எங்களுக்கு பல வழிகளில் உதவி இருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் வடபகுதியில் நிலவுகின்ற அமைதியை குலைத்து இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் காரணமாகவே இந்த நடைமுறையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து எவரும் நாட்டின் எந்த பகுதிகளுக்கும் சென்று வரலாம். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் சிலர் நடந்து கொள்வதன் காரணமாகவே வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதியை பெற வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வடபகுதிக்கு என்ன தேவைக்காக அவர்கள் செல்கின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு பாதுகாப்பு அமைச்சிடம் பிரயாணம் செய்வதற்கான அனுமதியை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை ராணுவத்தின் இந்த அறிவிப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் என்ன என்று அந்த அமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இது ஒரு புது விடயம். இத்தவரையில் வெளிநாடுகளிலிருந்து வந்த எமது புலம்பெயர்ந்த மக்கள் அல்லது மற்றவர்கள் வடமானத்துக்கு சுதந்திரமாக சென்று வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. வருகின்றவர் பலருடைய இனத்தவர்கள் குடும்பங்கள் வடமானத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு வடமானத்தில் உள்ள ஆலயங்களுடன் வேறு பல நிறுவனங்களுடன் பலவிதமான தொடர்புகள் உண்டு. அதனால் அவர்களுக்கு அங்கு செல்வதற்கு தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து வடமானத்துக்கு சென்றுவிட்டு சுதந்திரமாக தாங்கள் வாழ்ந்த நாடுகளுக்கு திரும்பினார்கள்.
ஆனால் இப்ப
அவ்விதமாக வந்து போன மக்களை பொறுத்தவரையில் எவ்விதமான முறைப்பாடும் இதுவரையில் இருக்கவில்லை. எவ்விதமான முறைப்பாடையும் நாங்கள் கேள்விப்படவில்லை. அதனால் இது இராணுவ அடக்குமுறையினுடைய என்னும் ஒரு வடிவம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இது முழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இராணுவத்தினுடைய பிடியை இன்னும் பலப்படுத்தி வடமானத்தில் வாழ்கின்ற மக்களை இராணுவத்தினுடைய அடக்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம். இதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம்.
ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு கருத்து வைக்கப்படக்கூடும் இல்லையா? அனுமதி மறுக்கவில்லை, எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்றோம்னு அரசாங்க தரப்பிலிருந்து அவங்க வாதிடலாமே.
இலங்கைக்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டு இலங்கைக்கு வந்த பிறகு வடமாகாணமும் இலங்கையில ஒரு பகுதியாக இருந்தால் தென் மாநிலத்துக்கு போகக்கூடிய அனுமதி தேவையில்லாமல் இருக்கின்ற பொழுது, மேற்கு மாநிலத்துக்கு செல்வதற்கு அனுமதி தேவையில்லாமல் இருக்கின்ற பொழுது, வடமாநிலத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுமதியை பெற வேண்டி இருந்தால் வடமாநிலம் ஏதோ ஒரு பிரிவான பகுதியாக கருதப்படுகின்றது. அவ்விதமாக கருதப்படுவதற்கு எவ்விதமான நியாயமும் இல்லை. அதனால் அவ்விதமாக வடமாநிலத்துக்கு விசேஷமாக அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்பது அந்த மக்களுக்கு தேள்வியற்ற முறையில் அவர்களுடைய உரிமைகளை மறுப்பதாக அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்கள் மற்றும் சொந்த அனுபவங்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சமீபத்தில் இலங்கை வடக்கில் அரசுமுறை பயணமாக வந்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலங்கை வடமாகாண சபை குறித்து செய்திருந்த கடுமையான விமர்சனங்களுக்கு வடமாகாண சபையின் முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் இன்று பதிலளித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாண மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள வடமாகாண சபையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதில்லை என்று வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டிற்கு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று காட்டமாக பதிலளித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு நீர்ப்பாசன திணைக்கள வளாகத்தில் வடபகுதிக்கான நீரியல் ஆய்வு மையத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் சுமூக நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னை தெரிவு செய்த மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட முன்வந்த போதிலும் அதற்கு அவர் உரிய ஒத்துழைப்பை தனக்கு வழங்கவில்லை என்பதற்காகவே ஜனாதிபதியின் வடபகுதி விஜயத்தை தான் புறக்கணித்ததாக அவர் தெரிவித்தார்.
பல காரணங்களை கூறியே எம்மால் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று மன வருத்தத்துடன் கூறி கடிதம் அனுப்பி வைத்தேன். கடிதத்தில் குறிப்பிட்டவற்றை குறிப்பிடாமல் கூறாமல் அதற்கு பதில் அளிக்காமல் வைக்கோல் பட்டடை நாய் போல வடமாகாண சபையின் செயற்பாடுகள் இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் கிளிநொச்சியில் வைத்து கூறியுள்ளார். வைக்கோல் பட்டடை என்று குறிப்பிட்டது எங்கள் வடமாகாண மக்களை, வடமாகாண சபையை நாய் என்று கூறியுள்ளார். எங்கள் வைக்கோல் பட்டடையின் ஒரு பகுதியை ஒரு சகோதரர் தீ வைத்து பொசுக்கியதால் தான் ஜெனீவாவில் விசாரணை நடக்கின்றது. மத்திய சகோதரர் வைக்கோல் பட்டடையை பராமரிப்போம், பத்தும் இருபதும் முப்பதும் தாருங்கள் என்று கேட்டு வருகின்றார். இந்த நிலையிலே நாங்கள் நாயாக இருந்து வைக்கோல் பட்டடையின் நலம் காக்காது விட்டால் நமக்காக அவரா அல்லது அவரின் குடும்பத்தவரா நன்மை செய்ய போகின்றார்கள்? நாயாக உழைக்கப் போகின்றவர்கள் அவர்கள்தானா? ஒரு பிரதம செயலாளரை சட்டப்படி நியமிக்க வக்கில்லாதவர், ஒரு ஆளுநரை மக்கள் கோரிக்கைப்படி மாற்ற முடியாதவர், அதிகாரம் தன்வசம் என்ற மமதையில் வாயில் வந்ததை எல்லாம் பேசக்கூடாது.
வடமாகாண சபையை கலந்தாலோசிக்காமல் வடமாகாணத்தின் வளர்ச்சி பணி கூட்டம் நடத்திய ஜனாதிபதியின் நடவடிக்கை குறித்தும் அவர் கண்டனம் வெளியிட்டார்.
2012 நடந்தவற்றிற்கு 2014 முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் வைப்பவர், அதுவும் 2013 நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் எம்முடன் கலந்து ஆலோசிக்காமல் கூட்டம் வைப்பவர் எமக்கு நன்மை செய்ய வருகின்றாரா? ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு நன்மை தேட வருகின்றாரா? யாராவது ஒரு உண்மையான வடமாகாண தமிழ் மகனோ மகளோ தப்பி தவறி தமக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கூடும் என்பதுதான் அவருடைய நப்பாசை. நாம் எமது மக்களுக்கு கூறியுள்ளோம், இப்பொழுதும் கூறுகின்றோம், அவர் தருவதை ஏற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு பெருவாரியான நஷ்ட ஈடு வழங்க வேண்டியுள்ளது. அவர் தற்போது தரப்பார்ப்பது அதில் ஒரு மிக சிறிய தொகைதான், அதனை நீங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் தேர்தலில் அவரை வீழ்த்த உங்களால் முடியுமானவற்றை செய்யுங்கள் என்று. ஆடு நனைகின்றது என்று ஓனாய் அழுவது போலத்தான் இருக்கின்றது ஜனாதிபதியின் கூட்டு. வடமாகாண மக்கள் மீது கரிசனை இருந்திருந்தால் அவர் எம் மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசித்து இங்கு வந்திருப்பார். நாங்கள் கேட்ட மிக குறைந்த கோரிக்கைகளையாவது கொடுத்து விட்டு வந்திருப்பார். அப்பொழுது நாங்கள் நன்றியுடன் வரவேற்றிருப்போம். நாய்களுடன் அவர் கவனமாக இருக்கட்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் சிறை கைதிகளுக்கு தொலைபேசி வசதிகளை செய்து கொடுப்பதற்கான திட்டத்தை இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் முன்னெடுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தொலைபேசி உரையாடல் வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்திரசிறி பல்லேகம பிபிசியிடம் தெரிவித்தார்.
துரகத்தன ரகனேம வழக்குவாகனீமத்
இதன்படி ஒரு கைதிக்கு ஒரு வாரத்துக்குள் 10 நிமிடங்கள் தொலைபேசி ஊடாக உரையாடுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதற்கான கட்டணத்தை சம்பந்தப்பட்ட கைதியின் உறவினர்கள் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டுமென்றும் தெரிவித்தார். சிறைச்சாலைகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வதை தடுப்பதற்கும் கைதிகளுக்கு தனது உறவினர்களுடன் தொடர்புகளை தடையின்றி மேற்கொள்வதற்கும் இந்த திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வேலை திட்டத்தின் மூலம் சிறைச்சாலைகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட மாட்டாதா என்று கேட்டபோது சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் மாத்திரமே கைதிகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று தொலைபேசி உரையாடல்கள் சகலதும் பதிவு செய்யப்படுகின்றது. எனவே சிறைச்சாலைகளின் பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்தார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரசிரி பல்லேகம. இந்த வேலை திட்டம் முதல் கட்டமாக இன்று கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனை ஏனைய சிறைச்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்திகள். தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்திற்கு நேற்று விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சையத் முகமது என்பவர் விசாரணையின் போது துணை ஆய்வாளர் காளிதாஸ் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எஸ்பி பட்டணத்தைச் சேர்ந்த சையது முகமது என்பவர் மீது அருள்தாஸ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நேற்று காவல்துறையினர் சையது முகமதுவை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் துணை ஆய்வாளர் காளிதாசால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சையது முகமது கொல்லப்பட்ட சூழல் குறித்து காவல்துறை தரப்பும் உறவினர் தரப்பும் முரண்பட்ட தகவல்களை தெரிவிக்கின்றனர். துணை ஆய்வாளர் காளிதாஸ் சையது முகமதுவை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அவரை கத்தியால் குத்த சையது முயற்சித்தார். அதனால் தற்காப்பிற்காக காளிதாஸ் சுட்டதில் சையது இறந்து போனார் என காவல்துறை தரப்பு தெரிவிக்கிறது. ஆனால் சையது முகமதுவின் உறவினர்கள் இதனை மறுக்கின்றனர். பிபிசி தமிழோசையிடம் பேசிய கொல்லப்பட்ட சையதுவின் நெருங்கிய உறவினர் சகுபார் அலி சையது அடித்தே கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார்.
மிருகத்தனமா காட்டுங்கானித்தனமா ரொம்ப சொடூரமான முறையில லட்சி சார்ஜ் பண்ணி 12 இடத்துல ரத்த காயம் இருக்கு, 3 இடம் 4 இடத்துல கழுத்துல சூடுபட்டிருக்கு, மார்புல இருந்த இடத்துல கையில 3-4 இடத்துல சூடுபட்டு கொடூரமான முறையில சுட்டு கொண்டிருக்காங்க சார். அவங்க அம்மா வர முடியாதவங்க ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு, சாப்பிடும் கிடையாது. அந்த குடும்பத்தை இழந்துதான் காப்பாற்ற வழி நடத்தமே இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயலை காவல்துறை செஞ்ச நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு.
இதுபற்றி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனத்திடம் கேட்டபோது இந்த சம்பவம் பற்றி நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மட்டும் தெரிவித்தார்.
இடைநீக்கம் பண்ணிருக்கோம், ஜுடிஷியல் என்கொயரி போயிட்டு இருக்கு.
ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவாஹிருல்லா தற்போது ராமநாதபுரத்தில் இருக்கிறார். அவரிடம் இதுபற்றி கேட்டபோது
காளிதாஸ் என்ற காவல் துணை ஆய்வாளர் இப்போது தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நிரந்தரமாக பதவி நீக்கம் செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் கொலை வழக்கு பதிவு செய்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு வேலையும் கொடுக்க வேண்டும். காவல்துறையினர் இதுபோன்று சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு துப்பாக்கி சூட்டின் மூலமாக குடிமக்களை விசாரணைக்கு வரக்கூடியவர்களை கொலை செய்வது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகல்ல. இப்படியே காவல்துறையினரே தீர்த்து கட்டலாம் என்றால் நாட்டில் நீதிமன்றங்கள் என்பது தேவையில்லாத ஒன்றாக ஆகிவிடும். இதுவே தமிழகத்தில் நடைபெறக்கூடிய கடைசி காவல் நிலைய சாவாக இருக்க வேண்டும்
என்று தெரிவித்தார். மாவட்ட நீதித்துறை நடுவர் வேலுச்சாமி சம்பவம் நடந்த இடங்களை பார்வையிட்டுள்ளார். சையதுவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட துணை ஆய்வாளர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சையதுவின் உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இன்றைய பலகணியில் தமிழ்நாட்டின் தப்பாட்டம் இசையா இழிவா என்பதை ஆராயும் பெட்டகத்தை தயாரித்து வழங்குகிறார் மணிவண்ணன்.
அறை இசை என்றெல்லாம் வழங்கப்படும் இந்த இசை வடிவம் தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த நூற்றாண்டிலிருந்து சர்ச்சைக்குரிய அரசியல் பிரச்சனையாகவே இருந்து வந்திருக்கிறது. தலித் சமூகத்தின் ஒரு பிரிவினரால் கோவில் விழாக்கள் மற்றும் குடும்ப மங்கள மற்றும் அமங்கல நிகழ்வுகளின் போது இசைக்கப்படும் இந்த இசை மற்றும் இசையுடன் கூடிய ஒருவித களியாட்ட நடனம் அந்த சமூகத்தினரின் ஒரு பகுதியினராலேயே தங்களது ஒடுக்கப்பட்ட நிலையை இது நினைவூட்டுவதாக கூறி இதை தலித் மக்கள் இசைக்கக்கூடாது என்ற எதிர்ப்பும் எழுந்து வந்திருக்கிறது. சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போலீசார் இந்த இசையை பொது நிகழ்ச்சிகளில் இசைப்பதற்கு விதித்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இது தொடர்பான சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் வாடிப்பட்டி மேளம் என்ற பெயருடன் இசைக்கப்படும் இந்த இசைக்கு விதிக்கப்பட்ட தடைக்கான காரணங்கள் இந்த சர்ச்சையிலிருந்து வேறுபட்டவை என்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன்.
இல்ல, தடை வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹைகோர்ட்ல டூரிங் விநாயகர் ஊர்வலம் அந்த டைம்ல வந்து இது மாதிரி வாடிப்பட்டி மேளம் பிளஸ் செண்ட மேளம் இதெல்லாம் வந்து ஹை டெசிபிள்ல வரக்கூடிய மியூசிக் கொடுக்கூடியது, இதனால என் ரூட்ல போகும்போது ஊர்வலத்தில் போகும்போது இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் வி டிட் நாட் பர்மிட் தம் டு யூஸ் தீஸ் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிறகு அவங்க கோர்ட்ல போட்டு கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒன்லி அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த எண்ட் பாயிண்ட் தே கேன் பிளே தீஸ் டூ மியூசிக் போட்டிருக்காங்க, அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேற எதுக்குமே நம்ம இது பண்ண கிடையாது. ஊர்வலத்தில் போறது வந்து கோர்ட் ஆர்டர் படியும் தடை பண்ணியிருக்கோம்.
இந்த ஊர்வலங்களை தவிர மற்ற பொது நிகழ்ச்சிகள்ல அதை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது தடை இருக்கா?
மற்ற நிகழ்ச்சியில் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ். சப்போஸ் இது ஊர்வலம் போற வழியில வந்து ஏதாவது சென்சிட்டிவ் வில்லேஜஸ் சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா யூ நோ அபவுட் டிஃபரெண்ட் இஸ் கம்யூனிட்டி சென்சிட்டிவ் ஏரியா. இங்க வந்து என் ரூட்ல வந்து இதை பாஸ் த்ரூ ஏ கைண்ட் ஆஃப் particular religious thing or some kind of other different community living and there is a hostility. Temple festival and the temple they can play the music. Adhu madra allow panikira. There is it is only case by case basis. Not that the blanket ban that you should not use it as mark. That is not right.
ஆனால் இந்த இசைக்கு விதிக்கப்பட்ட தடையை இதன் சாதிய வரலாற்று பின்புலம் காரணமாக இதை இசைப்பதை ஒட்டுமொத்தமாகவே தடை செய்ய வேண்டும் என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார்.
இன்றைக்கு ஊடகங்களிலே அது பிரபலப்படுத்தப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த பறையை அடிப்பவர்கள் அல்லது அதை கலை என்று சொன்னாலும் அதை அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர்களாக தலித்துகள் இருக்கின்ற காரணத்தினால அது மட்டுமல்லாமல் பறை என்பதற்கும் பறையர் என்கிற அந்த ஒரு உச்சாதியினுடைய பெயருக்கும் நேரடியாக தொடர்புபடுத்தப்படுகின்ற காரணத்தினாலே அது ஒரு இழிவை கொண்டு வருகிற ஒரு விஷயமாகத்தான் இருந்து வருகிறது. எனவே பறை அடிப்பது என்பது அந்த இழிவை மேலும் வலியுறுத்துவதாக அல்லது மேலும் வலுப்பறச் செய்வதாக மாறிவிடும் என்கிற அச்சம் தலித் மக்களிடையே இருக்கிறது.
ஆனால் இது குறித்து மாற்று கருத்தை முன்வைக்கும் மதுரை பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஐமுத்தையா, பறை இசை என்பதற்கு வட மாவட்டங்களில் இருந்த சாதி ரீதியான எதிர்ப்பு தென் மாவட்டங்களில் அவ்வளவாக இல்லை என்கிறார்.
பறை இசை அல்லது தப்பாட்டம் என்ற இந்த ஆட்டம் தலித் பிரிவுகளிலேயே இரண்டு பிரிவினர் வெவ்வேறு நிலைகளில் அதை பார்க்கிறார்கள். கே ஏ குணசேகரன் போன்றவர்கள் தப்பாட்டம் அல்லது பறை என்பதை அது ஒரு ஒடுக்குதலிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு விடுதலை ஆட்டம் என்ற ஒரு நிலையில அந்த தப்பாட்டம் என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் ரவிக்குமார் போன்றவர்கள் அங்கே அது ஒரு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய இழிவுபடுத்துகின்ற ஒரு தொடர்ந்து அந்த அந்த நினைவூட்டலை செய்து கொண்டிருக்கிறது, ஆகையினால் அதை தடை செய்ய வேண்டும். அந்த ஆட்டம் இருக்கின்ற வரை அந்த பறையர் மக்கள் இழிவுபடுத்தப்படுகின்றவர்களாக கருதப்படுவார்கள், ஆகையினால் அதை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது வட மாநிலங்களில் அது போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க சொன்னது போலவே நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. ஆனால் தென் மாவட்டங்களில் அது மாதிரியான ஒரு கருத்து இங்கு இல்லை. இங்கே தப்பாட்டம் என்ற ஒன்று பல நிகழ்ச்சிகளில் கோவில் நிகழ்ச்சிகளில் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் திருமணத்திற்கு வந்து ஒரு சீர் கொண்டு போகக்கூடிய நிகழ்ச்சிகளில் அடுத்து இந்த மாதிரியான ஒரு இழவு போன்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அது அந்த தப்பாட்டம் இன்றும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது.
ஆனால் இந்த கருத்தை மறுக்கும் ரவிக்குமார், பறை இசைக்கு எதிர்ப்பு என்பது வரலாற்று ரீதியாக தமிழகம் முழுவதுமே இருந்திருக்கிறது என்கிறார்.
இந்த பறையை பொறுத்த அளவில் அதை ஒரு இழிவாக கருதி தலித்துகள் மத்தியில பறை அடிப்பதை கூடாது என்று தங்களுக்கு தாங்களே சுயக்கட்டுப்பாடு செய்து கொண்ட நிகழ்வுகள் வட தமிழகத்திலே ஏராளமாக நடந்திருக்கின்றன. அதை தடை செய்திருப்பது என்பது குறிப்பாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வட்ட பகுதிகளில் 200 மேற்பட்ட கிராமங்களில் இன்றைக்கும் கூட அந்த மேளங்களை அடிக்க தடை இருக்கிறது. அது வந்து தலித் மக்களே விதித்து கொண்ட தடை. அது சுவாமி சகஜானந்தா காலத்திலிருந்து அதற்கு பிறகு இளையவர்மாள் அவர்களுடைய தொடர்ந்த பணியின் காரணமாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு
இது. ரவிக்குமார், அந்த மாதிரி வடபகுதியிலே வட மாவட்டங்களிலே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் இந்த இதே மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணி அதற்கு இருக்கிறது.
நிச்சயமாக அதே போல இருந்திருக்கிறது. குறிப்பாக அவர் பீட்டர் பெருமாள் என்பவர் காலத்தில் அவர்கள் இதற்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அது இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு முன்பாக அங்கே தேவேந்திரகுல மக்களிடையே பணியாற்றியவர் பீட்டர் பெருமாள் அவர்கள். எனவே அத்தகைய ஒரு வரலாறு அங்கேயும் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக வேலூர் போன்ற பகுதிகளிலேயும் பள்ளிகொண்டா போன்ற இடங்களிலே இதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இது 40களிலே இது முனைப்பாக நடந்திருக்கிறது.
ஆனால் குடும்ப நிகழ்வுகள் மற்றும் பொது நிகழ்வுகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரால் இசைக்கப்பட்டு வந்த இந்த இசை தற்பொழுது அந்த சாதியினரை தாண்டி பிற சமூகத்தினராலும் இசைக்கப்படுகிறது என்கிறார் சென்னையில் புத்தர் இசைக்குழு என்ற குழுவை நடத்தி இந்த பறை இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் மணிமாறன்.
அதாவது தொழில் முறையா இன்றளவும் கிராமத்துல வந்து பட்டியல் இனத்தவர் எல்லா சமூகமும் அந்த பட்டியல் இனத்துல பல இனம் இருக்கு, பல பிரிவு இருக்கு. எல்லா பிரிவும் அதை இசைக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் இன்னைக்கு நடைமுறையில எந்த கிராமத்துக்கு போனாலும் இசைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது மெல்ல மெல்ல மாறி யாரெல்லாம் இந்த கருவியை தொட்டா தீட்டுன்னு சொன்னாங்களோ அதுல இருந்து வெளியில வந்து இல்ல அது சிந்தனை தீட்டு, இந்த கருவியை தொட்டா நம்முடைய சிந்தனை புனிதப்படும்ங்கிற அளவுல நாங்க முன்னெடுக்கிற இந்த பறையிசை நடன பயிற்சி பட்டறைகள்ல தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்லாத பிற சமூகம் பல நபர்கள் வர்றாங்க. நமக்கு அத இது எதுவும் வார்த்தைக்காக சொல்லல, நம்ம ஒரு விண்ணப்ப படிவம் மாறி வைக்கிறோம், அதுல பதிவு செய்திருக்கிறாங்க. நம்மகிட்ட ஆதார சென்னையில் நடக்கிற பறையிசை நடன பள்ளியில ஏறக்குறைய அதாவது கட்டணம் கட்டி படிக்கிறவங்க மட்டுமே 46 பேர் படிக்கிறாங்க. அந்த 46 பேர்ல 50% வந்து தாழ்த்தப்பட்ட அல்லாதவங்க.
ஆனால் மணிமாறனும் இந்த இசைக்கு எதிராக வட மாவட்டங்களில் நடந்த போராட்டம் தலித் விடுதலைக்கான ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார். இதே கருத்தை வலியுறுத்துகிறார் பேராசிரியர் முத்தையா.
இந்த தப்பாட்டம் இன்றைய காலகட்டத்துல அது வேறு இன்னொரு தளத்திற்கு அது சென்று விட்டது. திண்டுக்கல் சக்தி குழுவினர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் தப்பாட்டத்தை அவர்கள் பெண்கள் ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக அவர்கள் அதை மாற்றி அதை ஒரு கலையாக அதை மாற்றி இருக்கிறார்கள். ஆகினால் அந்த ஜாதி என்ற அடையாளம் என்ற ஒன்று இப்போது ஒரு வகையில் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் மறைக்கப்பட்டு அது இன்னொரு தளத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒன்றாக அந்த சக்தி குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அந்த தப்பாட்டம் அந்த கலையை நிகழ்த்தி வருவதை பார்க்கலாம்.
ஆனால் இந்த இசை கர்நாடக இசை சாதிகளை கடந்து உயர் சாதியினரின் அபிமானத்தை பெற்றது போல ஒரு உயர் அந்தஸ்தை பெறும் வாய்ப்பு இல்லை என்கிறார் ரவிக்குமார். இசைக்கு மொழி இன பேதங்களை தாண்டி செல்லும் சக்தி உண்டு என்பார்கள். ஆனால் சாதி பிரச்சினை வேரூன்றிய இந்தியாவில் இசை கூட ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே தொடர்கிறது.
தமிழ்நாட்டின் தப்பாட்டம் இசையா இழிவா என்பதை ஆராய்ந்த பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் மணிவண்ணன். இந்த பெட்டகத்தில் இடம்பெற்ற செவ்விகளின் விரிவான ஒலி வடிவங்களை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில முக்கிய செய்திகள்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புகள் வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற 13 பேரை மலேசிய அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். இதுகுறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் மாணவர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் அடங்குகிறார்கள் என்று உள்ளூர் செய்தி ஒன்று கூறியிருக்கின்றது. இந்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 36 பேரை கைது செய்திருப்பதாக மலேசியா கூறுகின்றது. ஏற்கனவே குறைந்தது வேறு 30 பேர் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருப்பதாக தாங்கள் நம்புவதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். மலேசிய போலீசார் இஸ்லாமிய அரசு அமைப்பில் சேர்பவர்கள் குறித்து உசான நிலையில் இருக்கின்றார்கள் என்று கோலாலம்பூரில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். இனி தலைப்புச் செய்திகள். இபோலா நோயால் இறந்த லைபீரிய நபரை பராமரித்த 2வது மருத்துவ ததிக்கும் அந்த நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஹாங்காங் போலீசாரால் கையால் குத்தப்பட்டு காரால் உதைக்கப்பட்டதாக படத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டக்காரரின் சட்டத்தரணி அதிகாரிகள் இந்த விடயத்தில் கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.